ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம். தலைப்பு திருநகர சிறப்பு. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தன்னிகர் உயர்ச்சி இல்லாம் காப்பிய தலைவனாக முன்னவர் முடிந்தது ஏனோ தமக்கெல்லாம் முகமனந்தோ. இப்ப வேற நூல்களிலே ஒரு காப்பியம், வேற காப்பியம், அந்த காப்பியத்துக்கு தலைவனாக இருப்பவனே, தலைவனாக இருப்பவனே, இவனுக்கு மேல ஆளே இல்லை, இவன் தான் ஒன்னா நம்பர் அப்படின்னு சொல்லுவான். உபசாரம், உபசாரம். இப்ப ராமகாவியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மேல ஆளே இல்லாம இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், கல்லா கடந்தவளை பெண்ணா கடவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன்னு ஒசத்தி சொல்லி பெருசா சொல்லணும். ஆனா உண்மையில ராமன் கடவுள் இல்ல, உண்மையில ராமன் கடவுள் இல்ல. பேரளவுக்கு தான் வச்சு அதுவும் சொல்லுவாரு. ஒரு புலவர் சொன்னாரு, ஒரு பக்கத்துல ராமனை தலையில தூக்கி வைக்கிறான், திடீர்னு கீழே போட்டானாங்க அப்படின்பாரு. ஒரு பக்கத்துல ஒசத்தி சொல்லுவா, அப்புறம் கீழே போட்டா காணாமனு அழுகுறானே, அது சீதைய காணாமனு அழுகுறேன், புரியுதா இல்லையா, தேடுற. அப்புறம் இந்திரனுடைய நாக, இந்திரனுடைய நாகபாத்திரத்துல கட்டுப்பட்டு கிடக்குற, பரமாத்திரத்துல கட்டுப்பட்டு கிடக்குற, அப்புறம் அனுமா சஞ்சீவி கொண்டு வந்து காப்பாத்துறாரு, புரியுதா இல்லையா. அப்புறம் அந்த மானு பொய்மானு தெரியாம நெசமானு நே போய், ஐயோ ஐயோ, அவர் அவன்பட்ட கஷ்டம் நம்ம தேவலாமனு, ஐயோ பாவம் பாவம். 14 வருஷம் வனவாசம், காலையில பட்டாபிஷேகம், காலையில பட்டாபிஷேகம்னா எவ்வளவு ஏற்பாடு இருக்கா. அயோத்தி மன்னன், சூரிய குலத்து அரசன் அயோத்தி மன்னன் பட்டாபிஷேகம்னா இவ்வளவு ஏற்பாடு நடந்திருக்கும் சொல்லி முடியுமா. ராத்திரி 10 மணிக்கு கையேசி சீட்டை கொடுக்குற, 14 வருஷம் நீ காட்டு. ஆகையினாலே உயிர்கள் எப்படிப்பட்டதுன்னா துன்பத்தை அனுபவிக்கும். ஆனா அவனை காப்பிய தலைவனாக பாடுகிற அந்த பலவன் என்ன பண்ணுவான், அவனை பெருசா சொல்லுவான். அவனை அந்த காப்பிய தலைவன் என்ன சொல்லுவான், பெருசா சொல்லுவான். உனக்கு மேல உயர்ந்த ஆளே கிடையாது, உனக்கு சமானமான கிடையாது, வீரத்துல பலத்துல செல்வத்துல சொல்லிலே என்றெல்லாம் சொல்லித்தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். சுந்தரமுனி சுவாமி சொன்னாப்புல, வஞ்ச நஞ்சனே மாசளக்கனே பாவியே வளக்கில்லியே பஞ்ச துட்டனே சாதுவே என்று பாடி கொடுப்பார். வஞ்ச நெஞ்சனே இன்னொரு வாட்டில் சொல்லுவாரு, எந்திருக்க சக்தி இல்லாதவனே வீமனேன்னு சொல்லுவானா அந்த காலத்து புலவனது, எந்திருக்க சக்தி இல்லாதவனே வீமனேம்பானா, இருக்க பணத்துக்காகும் விடுக்கலாதானே வீமனே விரல் விசையனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கலாதானே பாரியே என்று கூறினும் கொடுப்பாள். பொடிக்கொள் மேனியம் புண்ணியன் போலூரைப்பாடும் புலவீர்கள் அடுக்கு மேல் அவர் உலகம் வாழ்வதற்கு யாரும் மகிழ்வு என்று தம்மையை போன்றி செய்வீங்க திருப்பூர் தேவாரத்தில் சொல்லுவார். அதனாலே உயிர்களுக்கு ஒரு சிறப்பை சொல்ல வேண்டுமானால் இல்லாததையும் எடுத்து சொல்ல முடியாது. உயிர்களுக்கு ஒரு பெருமையை கொடுக்கணும்னா அந்த இல்லாததையும் எடுத்து சொல்ல முடியாது. அதுல போய் மாட்டிக்கிட்டான் இந்த புலவன், போய் அதுல மாட்டிக்கிட்டான் இந்த புலவன், அவனை உசத்தி சொல்ல முடியாது, சிக்கிக்கிட்டான், இதெல்லாம் விளங்குதா. அதனாலதான் பசு நூல்களை கற்கப்படாது. இப்ப இப்ப நான் சொன்ன இப்ப ராமாயணம் சொன்னேன்ல, ராமாயணம் எல்லாமே தெரியும், ஆனாலும் ராமாயணம் பிரசங்கம் பண்ண மாட்டேன். இந்த திருவாரூர் ஆதி வந்திருக்கும் போது கூட சொல்லிவிட்டேன், 10 லட்சம் கொடுத்து ராமாயணம் சொல்லுனா கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. இல்லை விளக்குதா, ராமாயணமோ பாரதமோ பொண்ணு சங்கிறதே இந்த மாதிரி உயிர்கதைகளை சொல்லப்படாது, கேட்கப்படாது, தெரிஞ்சுக்கலாம், அது தெரிஞ்சுக்கலாம். அது இப்போ நான் எத்தனையோ பாட்டு ராமாயணத்தில் சொல்லுவேன், அது வேறு விளங்குதா. ஆனால் அதை சொல்லி பொண்ணுதான் கழிக்கப்படாது, விளங்குதா. ஆகையினாலே நமக்கு சிவன் உள்ளோடு எவ்வளோ இருக்கு, கொஞ்சமான நெஞ்சமா அப்பா ஏராளவாது, சிவன் உங்களை அதிகம், சிவன் உங்களை அதிகம். ஆகையவே இப்ப வேற ஒரு காப்பியத்துக்கு நூலுக்கு தலைவராக சொல்லுகிறவனே இல்லாததை உசத்தி சொல்லி ஆகணும், அவன்கிட்ட இல்லாததை உசத்தி சொல்லி ஆகணும். இந்த நூலுக்கு தலைவன் யாரும் தெரியுமா, எல்லாம் உடையவனாயி பரம்பொருளாயி சிவபெருமான. இந்த திருவிளையாடல் புராணத்துக்கு தலைவன் யாரு, அவனுக்கு என்ன சொல்றது, சமானம் இல்லாதவன், அவனை போல இன்னொரு சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு உப்பாருங்க யாவரும் அதை சொல்றாரு. தன்னிகர் உயர்ச்சி இல்லா, தன்னிகர் உயர்ச்சி இல்லான் காப்பிய தலைவனாக, இந்த காப்பியத்துக்கு அவன் தான் தலைவன். தன்னிகர் உயர்ச்சி இல்லான் காப்பிய தலைவனாக முன்னவர் முடிந்தது ஏனோ தமக்கெல்லாம் முகமனந்து. அப்படி உயிர்களுக்கு இல்லாத பெருமை எடுத்து சொல்லி பெரிசா சொல்றதுன்னா அதெல்லாம் உபசாரம் தான், உண்மை. கடவுள் மாறிதான், கடவுள் மாறிதான், கடவுள் ஆகாது, சொல்ல வழங்குதா. இப்ப வீமனை பத்தி எவ்வளவு பெருசா சொல்லுது, அர்ச்சுனனை பத்தி எவ்வளவு பெருசா சொல்லுது, அப்பா 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 அர்ச்சுனனை பத்தி எவ்வளவு பெருசா சொல்லுது, வில்லுக்கு விஷயம். கடைசியா சொர்க்கத்துக்கு போகும்போது அந்த துவாரகையில் இருந்த இடப்பெண்கள் எல்லாம் ராட்சசர்கள் வேடர்கள் வந்து அடிச்சு கூட்டிட்டு போனானுங்களாம். போனான அத இந்த அர்ச்சுனன் பார்த்துட்டு அவனோட இந்த வேடர்களை அடிச்சு மிரட்டி இந்த பெண்களை மீட்கலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா வில்ல தூக்க சக்தி இல்லையா அர்ச்சுனன். வில்லுக்கு விஷயப்பா, வில்ல தூக்க சக்தி இல்லையா, நல்லா விளங்குதா? அதனால சக்தியை கொடுக்கறவன் யாரு? சிவன். அப்புறம் வாங்குறவன் யாரு? அவன். உயிர்களுக்கு சக்தியை கொடுக்கறவன வந்தேன், சக்தியை வாங்குறவன் அவன். சக்தி அப்படி இருக்கு, அவன் சக்தி இருக்கா ஒரு மகா சம்பத் கௌரி அப்படியே இருப்பா. அந்த சக்தி எப்போதும் குறைவில்லாதது, உயிர்களுடைய சக்தி குறைவுடையது. ஏன் நமக்கு நல்லா தெரியுது, இப்ப 25-30 எல்லாம் எப்படி இருந்தோம், இப்ப 75-80 ஆனா எப்படி இருக்கணும்? ஐயோ முன்ன மாதிரி இல்லைங்க. சக்தி எங்கப்பா போச்சு? சக்தியை வாங்கிட்டேன். அப்படியே வச்சிருந்தவன் சொன்ன முடியாக மாட்டேன், ஐயோ என்ன அக்கிரமம் பண்ணிக்கிடுவோம். கடைசி வழியே அப்படியே இருந்தாலும் வச்சுக்கோ, ஐயோ சொல்லி முடியாது. எல்லாம் அளந்து வச்சிருக்கிறேன், எல்லாம் அளந்து வச்சிருக்கிறேன், இவ்வளவுதான் வச்சிருக்கிறேன். சக்தி இவ்வளவுதான், உயரம் இவ்வளவுதான், கணம் இவ்வளவுதான், புரியுதா? அழுத்து இவ்வளவுதான், வீட்டு இவ்வளவுதான், புரியுதா? செல்வம் இவ்வளவுதான், கல்வி இவ்வளவுதான், அறிவு இவ்வளவுதான், மனைவி பிடித்தான், புள்ள பிடித்தா, எல்லாம் அளந்து வச்சிருக்கிறேன். வனைப்படி அந்த அளந்து வச்சு அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் வரலையே அதை தருவா. அப்புறம் எல்லாம் வாங்கிக்குவேன், எல்லாம் வாங்கிக்குவேன், எல்லாம் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி. புரியுதா? மனைவி கடைசி வெளி இருப்பாளா? அதே மாதிரி எல்லா பொருள்களும் இடையில வரும், இடையில இல்ல விட்டுட்டு போயிடுவான். எல்லாருக்கும் இவன் போயிடுவான், எல்லா இவன் இருப்பான், அது போயிடுவேன். ஆகையினாலே உயிர்களுக்கு சக்தியானது ஒரு அளவு தான், சக்தியானது ஒரு அளவு, அது அளவு உள்ள காலம் தான். திருவருளாகி சிவபெருமான சக்தி தான். சிவபெருமானுக்கு என்ன பிரதிமா? சக்திமான் என்று பெயர், சக்தன் என்று பெயர் சிவனுக்கு. அவளுக்கு சக்தின்னு பேரு. இப்ப உலகத்திலேயே சக்தின்னு சொன்னா யாரை குறிக்கும்? லட்சுமியை குறிக்காது, சரஸ்வதியை குறிக்காது, பரமேஸ்வரன். சிவம் சக்தி, சிவம் சக்தி, நல்லா யாவகம். சிவம் சக்தி, சிவம்னு சொன்னா என்ன ஒரு அடுத்தாவில சக்தி உண்டு. சிவன் சக்தி தன்னை என்றும், சக்தி தான் சிவத்தை என்றும், உவந்து இருவரும் புலர்ந்துங்கு உலகுயிர் எல்லாம் என்றும், பவன் பரமச்சாரியாகும், பான்மொழி கண்ணியாகும், தவந்திரு ஞானத்திற்கு தன்மைதான் தெரியும் என்று சித்தியார். அதனால சிவம் அதோடு சேர்ந்தது சக்தி. அந்த சக்தி பிரிவுடையதா? இல்ல இல்ல இல்ல, சிவம் சக்தி ஒன்று, சிவம் சக்தியும் ஒன்றுதான். அது எது போல? பூவும் மனமும் போல. பூவும் பூ வேற, மனம் வேறையா? பூவிலே பூ என்கிற வடிவம் இருக்குது பாரு, அந்த வடிவம் சக்தி, அதுக்குள்ள இருக்கிற மனம் சிவம். புரியுதா? பூவாகி அந்த வடிவம் இருக்கிற உருவம் அது வந்து சக்தி, அதுக்குள்ள இருக்குவாரு மனம். தெரியாம இருக்கு பாத்தியா? கண்ணுக்கு தெரியாது, மலர் கண்ணுக்கு தெரியும், மனம் கண்ணுக்கு தெரியாது. மலர் கண்ணுக்கு தெரியாம தெரியும், மனம் மூக்குக்கு தெரியும். மலர் கண்ணுக்கு தெரியும், அதுல இருக்கிற மனம் எது? நாசிக்கு தெரியும். விளங்குதா? ஆகவே அப்படி நுட்பமாக எல்லாவற்றிலும் பூவிலே எப்படி கலந்து இருக்கிறானோ மனம், பூ முழுவதற்கு இல்ல, அது பூவின் நாட்டம் பொருள் உயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவி வறுமை இந்திரனக்கடி வந்த திருவண்ணாமலை. பூவில் நாட்டம் அதே போல பாலிலே சுவை போல, விரையில் தீயனன் பாலில் ஒரு நெய் போல், மறைய நண்புடன் அமணி சோதியார். அந்த சோதியை எப்படி காங்கிறது? அதான் உறவு போல் நட்டு. உறவுனா புரியுதா? உறவுன்னா என்ன? அன்பு, 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 பத்தி, பத்தி. விரையில் தீயனன் பாலில் வீடு நெய் போல், மறைய நின்றுடன் மாமணி சோதியார். விறகுல தீ இருக்குது, பாலில் நெய் இருக்குது, மாணிக்கத்துல ஒளி இருக்குது, கடைஞ்சா வெளிப்படும், கடைஞ்சா வெளிப்படும். விறகில் தீயனன் பாலில் வீடு நெய் போல், மறைய நின்றுடன் மாமணி சோதியார். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையும் உண்ணுக்கு என்பது அப்ப தேவா. ஆகையினாலே இப்படி சக்தியை விட்டு பிரியாதவன் ஒருவான், சக்தி சிவனை பிரிய மாட்டாள். புரியுதா? சிவமும் சக்தியும் ஒரே பொருள், வெப்பமும் தப்பமும். நிறைய சொல்லணும், வெப்பமும் தப்பமும். சிவம் வந்து வெப்பம், சக்தி தப்பம். இது ரெண்டு இல்லைன்னா தப்ப மாட்டேன். வெப்பமும் இருக்கணும், தப்பமும் இருக்கணும். வெப்பமும் தப்பமும் கூட குறைச்சல இருந்தாலும் போச்சு. வெப்பமும் தப்பமும் சமநிலையா இருக்கணும். சீதோஷண நிலை, சீதோஷண நிலை. புரியுதா? சீதோ சீதம் வந்து உமாதேவி, உஷ்ணம் சிவபெருமான். புரியுதா? இப்ப நமக்கு உஷ்ணமும் இருக்குது, குளிர்ச்சியும் இருக்குது, இல்ல நல்லா தெரியுது இல்ல? ஒண்ணு மாத்திரம் இருந்துச்சு போச்சு, குளிர்ந்து. உஷ்ணம் பூராவும் உஷ்ணமா இருந்துச்சுன்னு என்ன முழுவதும் குளிர்ச்சியா இருந்து வச்சுக்கோ அவ்வளவு. அதனாலே உஷ்ணம் சிவபெருமான், குளிர்ச்சி உமாதி, ரெண்டு உடம்பு இருக்கு. ரெண்டு உடம்பு, உலகம் அப்படித்தான், உடல் அப்படித்தான். இப்ப பயிருக்கு வெப்பம் இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும். பயிர் குளிர்ச்சியிலே இருந்தா பயிர் விளையாது, வளராது, புரியுதா? அதே மாதிரி காஞ்சிருந்து வச்சு தண்ணி இல்லாம உயிர்களுக்கு அப்படியே, பயிர்களுக்கு அப்படியே. இது யாரு? வெப்பமாயிருக்கிற சிவபெருமான், தப்பமாயிருக்கிற உமாதி. அதனால சிவனை சக்திமான் என்று சொல்லுவோம், சக்திமான், சக்தன் என்று சொல்லுவோம். சரி, அன்னதேயாகும், அன்னது தனதேயாகும். அண்ணலே, இது இந்த உயர்வு வேறொருவருக்கு இல்லாத உயர்வு, உண்மையான உயர்வு, உண்மையாகவே உயர்வு, வேற யாருக்கும் எந்த தெய்வத்துக்கு இல்லாத உயர்ச்சி சிவபெருமான் ஒருவனுக்கு. அன்னது தனதேயாகும் அண்ணலே சிவபெருமானே. பாண்டு வேந்தா இன்னகருக்கு அரசாவார், இக்கவிக்கு இறைவனாவார். அப்படிப்பட்டவனாகிய சிவபெருமான் மதுரைக்கு அரசனாக இருக்கிறான், இந்த கவிக்கு தலைவராக இருக்கிறார். இந்த திருவிளையாடல் புராணம் என்ற கவிக்கு நூலுக்கு காப்பிய தலைவராகிறார், காப்பிய தலைவராக இருக்கு. இப்ப பெரியவரானது காப்பிய தலைவர் சுந்தரமுனி சுவாமிகள், பெரியவரானது காப்பிய தலைவர் சுந்தரமுனி சுவாமிகள். அது இந்த புராணத்து காப்பிய தலைவர் யாரு தெரியுமா? சிவபெருமான். கந்தபுராணத்து காப்பிய தலைவன் முருகபெருமான். நல்ல விளங்குதா? இப்படி ஒவ்வொரு காப்பியத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார்கள். நம்ம காப்பிய தலைவர்கள் தலைவராகவே இருப்பார்கள். எப்போதும் தலைவர்கள் மறைய மாட்டார்கள், காலாவதி ஆகாது. அஞ்சு வருஷம் சொல்றாங்கல்ல தலைவர்கள்லாம் பதவி, அந்த மாதிரி கிடையாது. எப்போதும் தலைவர்கள், எப்போதும் தலைவர்கள். என்ன உரைப்பேன் அந்த இறைமகன் பண்பை, அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அந்த பெருமையே நான் என்ன வந்து சொல்லுவது, என்ன வந்து சொல்லுவதுன்னா ஆச்சரிய குறிப்பினாரு. என்னன்னு சொல்றத அப்பா, அந்த காட்சியே புரியுதா? பண்ண சொல்றது புரியுதா? அடே அப்பா, சொல்லி முடியாது. என்னன்னு சொல்றது, என்ன உரைப்பேன் அந்த இறைமகன் பண்பை, அது இறைமகனாகிய சிவபெருமான் பண்பை. ஏனை மன்னவர் வானோர் போல மதித்துறை விரிக்க பார்த்தோ. ஐயாலே, மண்ணுலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல, தேவர் ஒத்திருக்க தேவர்களைப் போல அவனுடைய பெருமையை சொல்லி முடியாதுங்கிறார். சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி முடியாது, ஒரு அளவுதான் சொல்ல முடியுமே தவிர சொல்லி முடியாது. அது வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துரித்தாலும் ஓத ஓலாவா என்று சொல்லுகிறார் அல்லவா? அதனாலே சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட பெருமையை சொல்லுவதற்கு இவருடைய பெற்ற ஞானிகள் ஓரளவு சொல்லுவார், திருவருளை பெற்ற ஞானிகள் ஓரளவு சொல்லுவார்கள் தவிர முழுவதும் அவனை அளக்க முடியாது. இப்ப கடல்ல போய் ஒரு கையை அள்ளினான்னு வச்சுக்கலாம், கடல்ல போய் ஒரு கையை அள்ளினான்னு வச்சுக்க, கடலை அள்ளிட்டான், கடலை அள்ளி, கடலையே அள்ளல, ஒரு கை அள்ளிடும். கடல் ஜலத்திலே ஒரு கை அள்ளிடும். கடல் தண்ணி அள்ளினியாப்பா? அள்ளுனே. கையில கடல் தண்ணி தான் இருக்கு, கையில கடல் தண்ணி தான் இருக்குது. ஆனா கடல் முழுவதும் அள்ள முடியும், கடலை அளக்கவும் முடியாது. எவ்வளவுதா? அதனாலே இப்படி சிவபெருமானுடைய பெருமையே திருவருள் பெற்ற ஞானிகள் மூலமாக கேட்டு அந்த பெருமையை உணர்ந்து திருவருளை பெறுவது. ஆக முழுவதும் அவனுடைய பெருமையை யாராலையும் சொல்ல முடியாது. மன்னவர் வானோர் போல மதித்துறை விரிக்கற்பாற்றோ, அன்னவன் ஆணையாற்றால் நடப்பது அகிலம் என்றால், அதையாலே அவனுடைய ஆணையினால்தான் இந்த உலகம் முழுவதும் நடக்கிறது. ஆணைனா புரியுதா? அதிகாரம். அவனுடைய சக்தியினாலே, ஆணையினாலே உலகம் முழுவதும் நடைபெறுகிறது, படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, மறைக்கிறது. அவருடைய பஞ்சகிருத்தியங்களை யாரால நபருகிறது? சிவபெருமானாலையும் நடைபெறுகிறது. உலகத்தை உண்டாக்குகிறான், நிறுத்துகிறான், அப்புறம் என்ன பண்றான்? உறுத்துகிறான். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். இப்ப உலகத்தையும் சரி, உயிரிழையும் சரி, அவன் இஷ்டப்படிதான் படைக்கிறான், அப்புறம் அவன் இஷ்டப்படிதான் காக்கிறான், அவன் இஷ்டப்படிதான் அழிக்கிறான். அதை யாரும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. அதனாலே இந்த உலகம் முழுவதும் அவனுடைய ஆணையினாலே நடுவர். ஆணையனா சக்தின்னு வீர், ஆணை என்றால் சக்தி, உத்தரவு, ஆணை, கலெக்டர் ஆணை, உத்தரவு. அண்ணவன் ஆணையாற்றால் நடப்பதி வகலம் என்றால், முன்னவன் செய்த ஆடல் வரவினை முறையில் சொல்வேன். அப்படி முன்னவராகிய சிவபெருமான் செய்த திருவிளையாடலே நான் முறையாக வரிசையாக சொல்லுகிறேன் என்று இந்த ஆசிரியர் இந்த திருக்கோயில் என்கின்ற பகுதியிலே 18 பாட்டிலே இப்படி சொல்லி முடிக்கிறார். ஆகையினாலே இப்படி சிவபெருமானுடைய பெருமை இப்படிப்பட்டது, அவனுடைய அருமை இப்படிப்பட்டது, அவனுடைய அருள் இப்படிப்பட்டது, ஆற்றல் இப்படிப்பட்டது என்றெல்லாம் ஓரளவு சொல்லலாம், இதுவரை முழுவதும் நம்மளாலே சொல்ல முடியாது, முழுவதும் உயிர்களாலே சொல்ல முடியாது. அதனால அதான் அவன் கொடுத்த ஞானத்தினாலே சில ஆசிரியர்கள் அருளாளர்கள் இப்படி சொல்லி நம்மை காட்டுகிறார்கள். ஆகையினால அதை அனுபவிப்பதும் கேட்பதும் நம்முடைய முக்கியமான கடமை. ஆகையால அந்த முறையில இந்த திருவிளையாடல் போற ஆசிரியர் மதுரையில நடத்திய 64 திருவிளையாடலையும் இப்படி நல்ல செந்தமிழிலே பசும் தமிழிலே பாடி தந்திருக்கார். நல்ல செந்தமிழ் இன்னும் வர வர பாருவோம், அவ்வளவு தமிழை கொட்டி வச்சிருக்காரு, அற்புதமா இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட திருவிளையாடல் எல்லாம் இந்த ஆசிரியர் நம்ம பாடி தந்திருக்கிறாரு. அதுக்கு மேல வருது திரு கைலாய சிறப்புன்னு வருது, திரு கைலாய சிறப்பு. அதனால கைலாயம் தான் சிவபெருமானுடைய யதாஸ்தானம் சொல்றது. எல்லாம் கைலாச பதவி அடைந்தாரு தானே போடுறான். அதனால கைலாயத்தை விட நம்ம ஊர் தான் ரொம்ப பெருசு, அதை நீங்க மறந்துடாதீங்க. கைலாயத்தை விட நம்ம ஊர் ரொம்ப உசந்தது. இது இப்படி சொல்லலாமா அப்படிங்கிறீங்களா? அடாடா, கைலாயத்துக்கு போனால் அப்பர் சுவாமி நேரா திருவையாத்துக்கு போனான்ட்டார். கைலாயத்துக்கு போனவர் கையில காய்ச்சி போக போறேனாரா, திருவையாத்துக்கு போ, நான் வந்துடுறேன் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன்ட்டார். நான் டிரான்ஸ்பர் பண்ணி அங்க வந்துடுறேன், வீட்டுக்காரியெல்லாம் கூட்டிக்கிட்டு அங்க வந்துடுறேன் அப்படித்தாருப்பா. திருவையாத்துல கையில, திருவையாத்துல கையில காய்ச்சி, ஆடி அமாவாசை திருவையாறு கையில காய்ச்சி. காரைக்கால் அம்மையார் போனாளா, எங்க போனா? கைலாயத்து போனாளா? அவள் பேய் உருவா போனா, அவளுக்கு சக்தி நினைச்சு போயிட்டா. போய் இரவாத இன்ப அம்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவா அமை வேண்டு மீண்டும் பரப்பூண்டில் இன்னும் அறவா அமை வேண்டு இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்தபடி அறவா நீ ஆடும் போது உன் அடியில் இருக்க என்று காட்டாளா? நீ ஆட வேணும் சாமி, உன்னுடைய திருவடி கேளுந்து நான் பாட வேணும்னு காட்டாளா? அது இங்க ஒத்து வராது, இந்த ஆட வேலை இங்க ஒத்து வராது, தமிழ்நாட்டுலதான் ஆட முடியும். கைலாயம் சும்மா உருக்கு பாக்குறா, லைசன்ஸ் போட்டு கொடுக்கறது, டிசிஸ் பண்றவனை பண்றது, சஸ்பெண்ட் பண்றவனை பண்றது, அந்த மாதிரி உருக்கு பாக்குற இடம் கைலாயம். சிதம்பர புராணத்துல சிவபெருமான மகாவிஷ்ணு கேட்கிறாரு, என்ன சுவாமி எல்லா நூல்களையும் கைலாயத்தைத்தானே பெருசா சொல்லுது, கைலாயத்துலதான் சுவாமி எழுந்தருள் இருக்கிறேன் சொல்லுது, அதற்கு மேலே சிதம்பரத்துல ஆடுகிறீர்கள் என்று சொல்லுவது, தேவரீர் எங்கதான் உண்மையா நீங்க இருக்கிறீங்க, அதை எனக்கு விவரமா சொல்லணும் சாமியினார் மகாவிஷ்ணு. வாஸ்தவம் தான் நீ கேட்கறது, என்ன விட உன்னை விட சிறந்த பக்தன் கிடையாது, உனக்கு உண்மையை சொல்றேன், நான் கைலாய வேலை பாக்குற ஆபீஸ். சிதம்பரம் ஆனந்தமா ஆடுறேன் பாத்துக்கோ. அப்ப எது உசந்தது சிதம்பரம்? அதே மாதிரி என்ன பண்ணாரு காரைக்கால அம்மாரு, நீ திருவாலங்காட்டுக்கு போ, அங்க நான் ஆடுறேன், நீ இருந்து பாரு. அதே மாதிரி பதஞ்சலி ஆக்கிரவா ரெண்டு பேரும் காரண்டார் நடந்த கேட்டாங்க, நீ நேரா சிதம்பரத்துக்கு போங்க, அங்க வந்தாரு. குமாரி ஒரு தடவை ரெண்டு கண்ணையும் பொத்தி விட்டா, ரெண்டு கண்ணையும் பொத்தி விட்டா, உலகம் பூரா இருந்து போச்சு, ஜெனரேட்டர் மாதிரி நெத்தி கண்ணை திறந்தாரு, உடனே வெளிச்சம் வந்துருச்சு, பசிச்சு போனான். உலகம் முழுவதும் இருந்து போச்சு, உயிர்கள் எல்லாம் தருமாறி போச்சு. ஐயோ நான் இவ்வளவு தப்பு செஞ்சுட்டேன்னு பதறினா. அப்படி பதறின போது சூரிய ஒன்று சந்திரன் ஒன்று, இப்ப சூரிய வர்றாம்பா சிவபெருமானுடைய கண்ணு வலது கண்ணு, சந்திர இடது கண்ணு, அதனால ஞாபகம் வச்சுங்க விளங்குதா? ரெண்டு கண்ணையும் பொத்தி விட்டா உலகம் இருந்து போச்சு. நீ போய் நம்மளை பூசை பண்ணுனாரு, எங்க பூசை பண்ணட்டும்னா காஞ்சிபுரத்துல போய் பூசை பண்ணாரு. எல்லா கைலாயத்துல இருந்த விட இங்கதான் அனுப்பிச்சிருக்காங்க விளங்குல. அதனால கைலாயத்தை விட நம்ம துறையூர் உசந்தது அடியார்கள் எங்க இருக்கிறாரோ அது கைலாயம், சிவனடியார்கள் மையனுடையவர்கள் எங்க இருக்கிறாரோ அது கைலாயம். ஆகையினால இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் சைவத்துக்குத்தான், இத்தனை சைவ சமயத்துக்குத்தான் இவ்வளவு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் கொஞ்சம் தந்திருக்கிறா, இதை நன்றாக அனுபவியுங்கள், நன்றாக கேளுங்கள், இன்னும் தெரியாதவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, இப்படி வாய்ப்பு கிடைக்காது. அது இந்த புராணத்தை சொல்றவன் சிவபூஷை உடையவனா இருக்கணும், புராணத்தை சொல்றவன் சிவதீட்சை சிவபூஷை உடையவனா இருக்கணும், அப்பத்தான் சிவனுலையே தொடணும். சிவனூல் சிவபெருமான்லவா, அதனாலே சிவதீட்சை இல்லாதவன் சொல்லப்படாது. என்ன நல்ல வேலையை நான் 3 தீட்சை 1972 வாங்கியிருக்கிறேன், சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, 3 தீட்சை 1972 வாங்கி தினந்தோறும் சிவபூஷை பஞ்சமூர்த்திகளை வச்சு பூஜை பண்ணி அக்னி காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா? 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்க பூஜை முடியும் விளங்குதா? எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு உண்மை தெரியட்டும்ங்கிறதுக்கா. இந்த மாதிரி சிவபூஷையும் சிவதீட்சா அனுஷ்டானமும் உள்ளவன்ட்டதான் புராணங்களை கேட்கணும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நந்திகேஸ்வரர் கொடுத்திருக்கிறாரு, அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி திருவுருளை பிரிவீர்களாக என்று வாழ்த்தி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்தாப்புல வருவது திரு கைலாய சிறப்பு, திருவுருளை சிந்திக்கலாம்.